மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரண பயம். நம்ம எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு. சொல்லப்போனா நமக்கு இருக்கிற எல்லா பயங்களுக்கும் வேர் வந்து மரண பயம் தான். யோசிச்சு பாருங்க, அங்க போனா ஏதாவது விழுந்துருவோமா, இங்க போனா அதாயிருமா இதாயிருமான்னு நமக்கு ஏன் பயமே இருக்குன்னா செத்துருவோமான்னு பயம். அந்த பயம் தான் வேற எல்லா பயத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. ஒருவேளை மரணமே இல்லாம இருந்துருச்சுன்னா நமக்கு பயம் ஒருவேளை இல்லாம இருக்கலாம். மரணம் வந்து மரண பயம் நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக நம்மள ஆட்கொண்டு கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சைக்காலஜில ரிசர்ச்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, வாலிபரா டீனேஜர்ஸ் வந்து மரணத்தை ஒவ்வொரு நாளும் அவங்க நினைப்பாங்களாம். நினைக்காத நாளே இல்ல அப்படின்னு பார்க்கும்போது ஏன் மனுஷன் மரணத்துக்கு பயப்படுறான்? அநேக காரணங்கள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, மரணத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மரணம் அவனுடைய கண்ட்ரோல்ல இல்லை, அது ஒரு காரணம். இன்னொரு ஒரு காரணம், மரணம் ஒரு எதிர்பாராம வந்துருது இல்லைங்களா. நம்ம ஒன்றும் அட்வான்ஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு வர்றதில்லை. வேற மரணம் எதிர்பாராம யாரையும் கேட்டு வர்றதில்லை, எதிர்பாராம தான் வருகிறது. ஆரம்பத்திலிருந்து கலாச்சாரத்திலிருந்தே பார்த்தோம்னா, நம்ம ஏன் யாத்திராம டைம்ல இருந்தே பார்த்தோம்னா, மனுஷன் வந்து மரணத்துக்கு போராடி அதை எப்படியாவது அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அதை மேற்கொள்ள முடியுமான்னு பார்க்கறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யாத்திரா படிக்கும் போது ஆதியாகமம் முடிச்ச போது யாக்கோபுக்கு எத்தனை நாள் தூப வர்க்கம் விட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு, 40 நாள். அது எகிப்தியர் கலாச்சாரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சில நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அவங்க உடம்பு பாதுகாக்கப்படுவதற்கு அநேக வகைகளை அவங்க செய்வாங்க. சில ஆயிரக்கணக்கான வருஷம் கூட அந்த மம்மிஸ்ன்ற மாதிரி உடம்பு பாதுகாக்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆசை அவன் மரணத்தின் பாதிப்பு அவனுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுனால. இந்த காலத்திலயும் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா போல ஊர்களில் கிரையானிக் சொசைட்டின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இறந்துட்டோம்னா அந்த பாடியை வந்து சில கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி சில கிளாஸ் உள்ள வச்சு ஆயிரக்கணக்கான வருஷங்க பத்திரமா அந்த பாடி பாதுகாப்புக்கு அவங்க உதவி செய்வாங்க. ஒன்னும் ஆகாத படிக்க அந்த பாடி ஃப்ரெஷ்ஷா கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு அது இருக்கு அமெரிக்கால. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு போதுமான வசதி இருந்துச்சு போதுமான பணம் இருந்துச்சுன்னா, என் பாடி அப்படி பாதுகாக்கப்படணும்னா அப்படி பாதுகா நீங்க உங்க வில்ல எழுதி வைக்கலாம். அது செய்யப்படும் அமெரிக்கால அந்த மாதிரி நாடுகள்ல. ஏன் அது செய்யறாங்கன்னா, ஒருவேளை எதிர்காலத்துல மனித குலம் மரணத்துக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சிருச்சுன்னா, அப்படி பாதுகாக்கப்படுற உடம்பெல்லாம் திருப்பி உயிரோடு வந்துட முடியாது. அந்த நம்பிக்கையில தான் அது செய்யப்படுது. ஒருவேளை எதிர்காலத்துல மரணத்துக்கு ஒரு விடை கண்டுபிடிச்சிட்டோம்னா மனித குலம் உயிரோடு வந்துடலாமே. இது காமிக்குது மனுஷன் மரணத்தை எவ்வளவு தீவிரமா பாக்குறான், மரணத்தை எவ்வளவு ஒரு ஆர்வமா பாக்குறான், அதை மேற்கொள்ளணும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்றது. மனுஷனுக்கு மரணம் ஒரு பெரிய பிரச்சனை. எவ்வளவுதான் மனிதன் முன்னேறினாலும் மரணத்துக்கு முன்பதாக உதவி அற்றவனாக திக்கற்றவனாக அதுக்கு விரோதமா ஒன்னும் செய்ய முடியாத ஒரு கூக்குரல் அவனுக்கு இருக்கு. மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த கேள்வி, ஒரு பெரிய கேள்வி என்ன, மரணத்தை நான் எப்படி மேற்கொள்வது. அதான் மனுஷனுக்கு இருக்கிற கேள்வி. ஒரு செத்தவன் திருப்பி உயிரோடு வர முடியுமா, செத்து போனவங்க திருப்பி உயிரோடு வர முடியுமான்றதுதான் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த கேள்வி. அதுக்கு இன்னும் உலகத்துக்கு பதில் இல்லை, இன்னமும் பதில் கண்டுபிடிக்கல. ஆனா அதுக்கு ஒரே பதில் இயேசு கிறிஸ்துக்குள்ள மாத்திரமே இருக்கிறது. தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் பார்த்து சொல்றார், உலகம் தேடிக்கிட்டு இருக்க ஆதியிலிருந்து இன்னும் விடைய கண்டுபிடிக்கல, என்னுடைய அருமையான சீஷர்களே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றதுன்னா, நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீங்க. பிகாஸ் ஐ லிவ் யூ ஷல் ஆல்சோ லிவ். அது ஒரு பெரிய ப்ராமிஸ், நம்ம கொடுத்த ப்ராமிஸ். இயேசு தான் இந்த உலகத்தில் இருக்கும் போது மரணத்தின் மேல் தனக்கு அதிகாரம் உள்ளதாக அறிவித்துக் கொண்டார். தனக்கு அதிகாரம் இருக்கு மரணத்தின் மேல, மரணத்தை தான் மேற்கொள்ள முடியும், மற்றவங்களையும் மேற்கொள்ள வைக்க முடியும்னு அறிவித்துக் கொண்டார். அந்த அதிகாரத்தை தான் நம்ம இன்னுமே யோவான் வசனங்கள்ல படிக்க போறோம். நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் இயேசுடைய மாட்சிமையான மரணம், ஒரு மெஜஸ்டிக் டெத். 28வது வசனத்தில இருந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் அப்படின்னு 19வது அதிகாரம் 28 வசனத்துல போன வாரம் நம்ம படிக்கும்போது தன்னுடைய மரணத்தின் கடைசி நேரத்தில் வந்த அந்த தேவன் வந்து தன்னுடைய பார்வைக்கு முன்பதாக பலேற்பாடுல இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்கள், எல்லா மாதிரிகள், எல்லா பலிகள், ஆசாரிய ஊழியம் எல்லாமே அவர் பார்வையில ஓடுது. ஆதி ஆமத்திலிருந்து எல்லாமே ஒரு காட்சியா போகும்போது அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினதாக பார்த்துட்டு சங்கீதம் 69ல் ஒரு காரியம் அவர் நிறைவேறாம இருக்கிறதேன்றத பாக்குறார். அந்த கடைசி நேரத்தில் பார்த்துட்டு அவர் தாகமா இருக்கிறேன், அது ஒண்ணுதான் நிறைவேறல. ஏன் அந்த சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, மேசியா வரும்போது அவருடைய பாடுகளுக்கு மத்தியில் அவருக்கு குடிக்க காடியை கொடுப்பார்கள் அப்படின்னு அது சொல்றது. அது இன்னும் நிறைவேறல, அதை நிறைவேற்றுவதற்காக தான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது பார்த்துட்டு அவர் 29வது வசனத்துல 30வது வசனத்துல இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி, நம்ம போன வாரம் பார்த்தோம் அது எவ்வளவு மாட்சிமையான ஒரு வெற்றி, நித்திய வெற்றியின் ஒரு கூக்குரல், ஒரு பெரிய கோஷம், ஒரு ஆரவரிப்பு. முடிந்தது அப்படின்னு தன் வாழ்க்கை முடிந்ததுன்னு அவர் சொல்லல பரிதாகமா, ஒரு வெற்றி, அந்த சராசரத்திலே யாரும் அடைய முடியாத ஒரு வெற்றியை தான் அடைந்ததாக சந்தோஷமா அது உலகத்துக்கு அறிவிக்கிறார். இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு இது. இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் நீங்க பாப்பீங்களா, அந்த ஒலிம்பிக்ஸ்லாம் ஒரு ஒரு நாடுல போய் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லோரும் எந்திரிச்சு கத்துவாங்க. இந்த மேட்ச்லாம் பாக்குற மாதிரி என்ன ஒரு ஆர்ப்பாட்டம், பலூண்டு பொட்டாசுன்ற மாதிரி. அது பூமியில ஒரு வேலை ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், பரலோகத்துல ஆதியில இருந்த பரிசுத்தவான்கள் ஆதாமு ஏபேல இருந்து எடுத்து கடைசியா இருக்கிற ஜெக்கரியா மல்கியா எல்லோரும் எந்திரிச்சு பரலோகத்துல கத்திருப்பாங்க. முடிந்ததுன்னு ஒண்ணு, எவ்வளவு பெரிய வெற்றி அது, மகாபெரிய வெற்றி, நித்திய வெற்றி. தேவன் வந்து நம்மளுடைய பாவங்களுக்கு, பாவங்களுக்கு ஏற்பட்ட கடனையெல்லாம் அடித்து முடித்து விட்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனை வந்து, நம்ம பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை ஒரு பாத்திரத்தில் அவருக்கு கொடுத்து, அது குடிக்க கொடுக்கும் போது அது முழுசா குடிச்சு அதை திருப்பி ஒரு டிராப் கூட வைக்காம முடிந்தது என்று சொல்லிவிட்டார். அது ஒரு பெரிய சந்தோஷமான செய்திங்க. அது பரிசுத்தாவி நமக்கு உணர்த்தினார்னா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த கொல்கத்தா மலையில கேட்ட அந்த சத்தம், அந்த ஆரவரிப்பு பரிசுத்தாவித்தான் நம்ம ஆத்மாக்குள்ள எதிரொலிக்க முடியும். எதிரொலிச்சு ஃப்ரெஷ்ஷா நம்மள உணரும்படிக்கு முடிந்தது, இட்ஸ் ஓவர், இட்ஸ் பினிஷ்ட். நம்ம பாவ கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம பாவங்களுக்கெல்லாம் ஒரு மரண அடி கிடைச்சாச்சு. ஏன் மரணத்துக்கே மரண அடி கிடைச்சாச்சுன்னு சொல்லலாம், முடிஞ்சு. நம்ம இன்னுமே நீதிக்கு எந்த விதமான கடனையும் செலுத்த வேண்டியதில்லை. இன்னுமே நியாயப்பிரமாணம் எந்த விதமான இடியும் நம்ம மனசாட்சியில் இடுக்க முடியாது. அது எல்லாத்தையும் தான் கட்டி முடிச்சுட்டார், தான் அனுபவிச்சு முடிச்சுட்டார். அது எவ்வளவு பெரிய பாவிகளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம், மகா பெரிய காரியங்க. அது மனுஷனுக்கு ரட்சிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அதுதான். கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ளுக்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான், அவர் நமக்காக நம்முடைய பாவ கடனை எல்லாம் சுமந்து முடிந்தது என்று சொல்லிட்டார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அதோட மகிமையை புரிஞ்சுக்க சொல்றேன். ஆதாம் காண்டி பாவம் செய்யாம இருந்திருந்தார்னா, பாவமே செய்யலன்னு வச்சுக்குவோம், 1000 வருஷம் ஆதாம் ஒழுங்கா நடந்தாருன்னு வச்சுக்குவோம், ஒரு பாவமும் செய்யல. 1000 வருஷம் ஒழுங்கா நடந்துட்டு அவர் முடிந்ததுன்னு சொல்லியிருக்க முடியுமா? ஏன், ஏன்னா அவன் வாழ்க்கையெல்லாம் அவன் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறானோ அத்தனை நாள் கடவுளுக்கு கீழ்படிய கடன்பட்டிருக்கிறான். புரியுதுங்களா? 10,000 வருஷம் ஒழுங்கா நடந்துட்டு அதுக்கப்புறம் விழுந்தாலும் முடிஞ்சிச்சான் அவன் கதை, முடிந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமா மனித குலம், தன்னால ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடனை முழுசா கட்டி முடிச்சுச்சேன்னு சொல்றது அது பெரிய மகத்துவம். ஒருவேளை நரகத்துல போய் நம்ம அனுபவிச்சாலும் சரி, முடிந்ததுன்னு சொல்ற ஒரு காலம் வருமா? முடிஞ்சு என்னுடைய தண்டனை இனிமே வெளியே போறேன்னு சொல்ற காலம் வருமா? இல்லவே இல்ல. அது இயேசுக்குள்ளதான் அவர் நம்மளுடைய பாவத்துக்கு ஏற்பட்ட கடனை, தண்டனைய ஏற்று அதை முடித்து விட்டார். அது பெரிய மகிமையான ஒரு காரியங்க, ஒரு மகத்தான ஒரு பெரிய சந்தோஷம். முழு புதிய ஏற்பாடா என்ன? என்னத்த சொல்லுது முழு புதிய ஏற்பாடு? நியூ டெஸ்டமெண்ட் இதுக்கப்புறம் வருது இல்லைங்களா? கலாத்தியர், கொலோசியர், கொரிந்தியர், என்ன இந்த முடிந்ததுன்றத விவரிக்கிறது தாங்க புதிய ஏற்பாடு. பரலோகமே என்ன? இந்த முடிந்ததுன்றத நமக்கு வெளிப்படுத்துறதுதான் பரலோகம். அது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம பரிசுத்தாவிதான் நான் சொன்ன மாதிரி அதை நம்ம ஆத்மாக்குள்ள எதிரொலித்து அது எவ்வளவு பெரிய மகத்தான காரியம் நமக்கு பார்க்க உணர்த்தணும். அதுதாங்க இந்த உலகத்துக்கு நம்ம அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம், த காஸ்பல் ஃபார் த வேர்ல்ட். ஏன் இந்த உலகத்துல எங்க போய் பாருங்க, எந்த மூலைக்கு போய் பாருங்க, எங்க போய் பார்த்தாலும் என்ன பாக்குறோம்? மனுஷன் வந்து கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு, தன்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேடுறதுக்கு தன்னைத்தானே கொடுமைப்படுத்துகிற எங்க பார் பாக்குறோம்? தன்னைத்தானே கொடுமைப்படுத்திக்கிறாங்க இல்லைங்களா? எங்க பார் பாக்குறோம்? இந்த பக்கம் இந்து கிட்ட போங்க, இங்க போனா ஒரு இந்து அவன் வாயில குத்திக்கிறான் கம்பி எடுத்து, பின்னாடி உடம்புல குத்திக்கிறான், ஒரு தேரை இழுத்துக்கிட்டு போறான், காசி ராமேஸ்வரம் அங்க போய் கங்கையில குளிச்சு இங்க குளிச்சு உபவாசம் அது இது தவம்லாம் இருந்து பண்ணி பாக்குறான். ஏன் அதெல்லாம் பண்றான்? என்னுடைய கஷ்டத்தை பார்த்து என்னுடைய தப்புக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்குமா, என்னுடைய கண்ணீருக்கு பரிகாரம் கிடைக்குமா அப்படின்னு அதை பண்ணி கடவுளை பிரியப்படுத்த முடியுமா? அதனால அவன் பாக்குறான். அது அவனுக்கு போய் நம்ம சொல்ல வேண்டிய எல்லார் இடத்துல ஓடி ஓடி சொல்ல வேண்டிய ஒரு சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? முடிந்தது, முடிந்தது, முடிந்ததுன்னு நம்ம சொல்லணும். It's over, it's finished. இந்துக்கு போய் சொல்லணும், முடிஞ்சு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற, முடிஞ்சுடா, அவர் கட்டிட்டாரு. இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ வந்தா தேவன் பிரியமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா பரிகாரத்தையும் நீ பார்க்க முடியும்டா. முடிந்துச்சு, இட்ஸ் ஓவர். எல்லா ஜாதிகளுக்கும் சகல பாஷைகளுக்கும் மாமாவை ஆய்போயிந்தி ஆய்போயிந்தி அப்படின்னு போய் சொல்லலாம். தெலுங்குக்காருக்கு குரு ஆகோய்த்தவனு கன்னடக்காருக்கு போய் சொல்லலாம். இந்த பக்கம் முஸ்லிம்ஸ பாருங்க, 40 நாள் உபவாசம், நைட்டு பகல்லாம் சாப்பிட மாட்டேன், நைட்டு ஒண்டி சாப்பிட்டுக்குவேன் நிறையா, அதுக்கு டபுளா செஞ்சு ரோசா உபவாசம், 3 நாள் நமாஸ். ஏன்? கடவுளை பிரியப்படுத்தலாமா, கடவுளுக்கு பிரியமா ஏதாவது செய்யலாமா, அவர் என் மேல பிரியப்பட்டேனா? ஆசிரியர் இல்லடா, முடிஞ்சிச்சு, சலாம் வலிக்கும் கத்தமுவா அப்படின்னு அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், முடிஞ்சிருச்சு. ஏன் இதெல்லாம் செய்யறீங்க? இந்த பக்கம் பார்த்தா இந்த மாதிரி தாங்க, மேரி ஸ்விஸ்டன் வச்சுக்கிட்டு காவி துணியை போட்டுக்கிட்டு போய் அங்க வேளாங்கண்ணிக்கு நடந்து போறாங்க. இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நடந்து காலில் போறாங்களாம், சென்னையில இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போறது. ஏன்? கடவுள் அதை பார்த்து பிரியப்பட்டு எனக்கு ஒரு பரிகாரம் கொடுப்பாரா? இல்ல, அங்கெல்லாம் பரிகாரம் இல்ல, முடிஞ்ச காரியத்தை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சபைகளை எடுத்து பாருங்க, கொடுமை, மக்கள்லாம் இப்படி உக்காந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஆசாரியர்னு ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு ஒரு சௌரியோ ஒரு விக்கிரத்தையோ பார்த்துட்டு அவருக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்? இங்க பார்த்து மக்களை பார்த்துட்டு சடங்குகள் மூலமா, உபவாசங்கள் மூலமா, பண்டிகையின் மூலமா, பேப்டிசம் கன்ஃபர்மேஷன் அதன் மூலமா கடவுளை எப்படி பிரியப்படுத்தலாம்னு மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் அவங்க வேலை. முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சிச்சுன்னு சொன்னவன என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஆலயத்துல இருக்கிற அந்த திரை சீலை என்ன ஆச்சு? அதுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ரெண்டா கிழிஞ்சிச்சு. அந்த சீலை என்ன நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம வீட்டுல போட்டுக்கிற ஸ்கிரீன் மாதிரி கிழிஞ்சிருச்சு, அது ஈஸியா கிழிஞ்சிடும் இல்லையா நம்ம வீட்டுல ஸ்கிரீன். அந்த ஆலயத்துல போட்டுருக்கிற ஸ்கிரீன் எப்படி தெரியுமா? இவ்வளவு பெரிய கை சைஸ் இருக்கும், விடுத்து 300 பேர் தூக்கணும். அது சாதாரணப்பட்ட ஸ்கிரீன் இல்ல, அது எடுத்து மாட்டினோம்னா 300 பேர் தேவை. அந்த ஸ்கிரீன் போய் கிழிஞ்சிச்சுன்னா ஏங்க அது கிழியணும்? ஏன் அது கிழியணும்? என்ன அதுல வெளிப்படுத்துறாரு? அந்த பரிசுத்த ஸ்தலம், மகாபெரிய பரிசுத்த ஸ்தலம், அங்க வெறும் ஆசாரியர் ஒண்டி தான் போனோம், அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போனோம், அதை வெறும் கையில போக கூடாது, ரத்தத்துல தான் போனோம், வேற யாருமே அதை பாத்திர கூட கூடாதுன்ற அந்த ஆசாரிய ஊழியம் ஏற்படுத்தினார் இல்லையா? அது இன்னுமே முடிஞ்சு, அது இன்னுமே தேவையில்லை. இன்னுமே இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆசாரியர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான், பிரதான ஆசாரியர் அவர் மாத்திரம் தான். இன்னுமே அந்த ஆசாரிய ஊழியத்தின் நிறைவேற்றுதல் முடிஞ்சிருச்சு. கோயிலு, ஆலயம், ஆசாரியம், பலிபீடம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அங்க முடிச்சிட்டாரு. அதனாலதான் அது கிழிஞ்சிச்சு. இன்னுமே அதை ஓயோயோ பாத்துட்டாங்களேன்ற மாதிரி இல்ல, அது முடிஞ்சு, அதனோட ஊழியம் நிறைவேற்றியாச்சு. ஆனா நம்ம ஊர்ல என்ன பாக்குறோம்? இன்னமும் சபைகள்ல ஆசாரியர்கள் ஊழியம். பைபிள்ல எங்கேயாவது புதிய ஏற்பாடுல நீங்க பார்க்க முடியுமா? பிரீஸ்ட்ன்றத நீங்க பார்க்க முடியுமா? ஒரு பலிபீடம் வச்சுட்டு இன்னமும் கடவுளுக்கு ஆறாது இல்ல, அது முடிந்த காரியத்தை போய் இன்னமும் கடவுளுக்கு பிரியமா செலுத்தலாம்ன்றது பாருங்களேன் எவ்வளவு விரோதமா இருக்கு. புதிய ஏற்பாடுல எங்கேயுமே ஆசாரிய ஊழியம் இல்ல. அதுதான் நம்ம பாக்குறோம். இது கடவுளை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்க கூடியவங்க, கடவுளை பத்தி நம்மளை நடத்தக்கூடியவங்களுக்கு பாஸ்டர், மூப்பர், உதவிக்காரர், அவங்க ரெண்டு மினிஸ்ட்ரி தான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரிய ஊழியம் பிரீஸ்ட்ஹுட் முடிஞ்சு அதை நிறைவேற்றிட்டார் அவரு. அவரு தான் ஒரே பிரதான ஆசாரியர். பேதுருவில் என்ன போட்டிருக்கு, இன்னமே ஆசாரியர்கள் யார் தெரியுமா, நம்ம எல்லோரும் விசுவாசத்தின் மூலமா நேர கடவுளை நோக்கி போகலாம். எல்லோருக்கும் வழி திறந்து வச்சுட்டாரு. நீ விசுவாசிக்கிறியா, தேவன் இடத்துல நீ வரல. உனக்கு யாரும் அவன் மத்தியஸ்தர் தேவையில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் கிறிஸ்து. அவர் மூலமா தேவன் கிட்ட நம்ம வரலாம். இன்னுமே ஆசாரியர் ஊழியம் முடிஞ்சு, புரியுதுங்களா, அது முடிஞ்சு அதனோட நிறைவேறுதல் நம்ம பாக்குறோம். அதனாலதான் இந்த ஸ்கிரீனு ரெண்டா கிழிஞ்சதை பாக்குறோம். ஏசு கிறிஸ்துவின் தியாக பலியில விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருமே இன்னுமே ஆசாரியர்கள். அதான் பேதுருவில் என்ன போட்டிருக்கு, நீங்க ஒரு ஆசாரிய கூட்டம், ராஜரீக கூட்டம், நீங்களாம் ஆசாரியருங்க. இன்னுமே நீங்க தேவனிடத்துல நேரா போகலாம், தேவனை நேரா அறிந்துக்கலாம். அதுதான் நமக்கு, அதுதான் அந்த ஸ்கிரீன் திறந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நமக்கு ஒரு பிரவேசம். முழு எபிரேயர் புத்தகம் நமக்கு என்னங்க வெளிப்படுத்துது, இதுதான் வெளிப்படுத்துது. ஏசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டாருந்தான் வெளிப்படுத்துது. ஆனா இன்னமும் நம்ம ஊருங்களை அப்படித்தான் பாக்குறோம். சரி, தேவன் வந்து இன்னுமே எந்த விதமான பலியும் எந்த விதமான ஆசாரிய ஊழியத்தையும் அவர் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கறதும் இல்லை. நம்ம கிட்ட கேட்கிற ஒரே காரியம் என்ன தெரியுங்களா, உண்மையாவே ரட்சிக்கப்பட்டு உண்மையாவே அந்த தியாகத்தை உணர்ந்தவனா இருந்தா நன்றி பலியத்தான் எதிர்பார்க்கிற. அந்த நன்றியில அந்த ஆனந்தத்துல உன்னையே நீ ஒப்புக்கொடு, ஜீவ பலியா ஒப்புக்கொடு, கீழ்படுதல்ல ஒப்புக்கொடு, நன்றியில கீழ்படி. அதுதான் தேவன் நம்ம கிட்ட இந்த எதிர்பார்க்கறது. வேற எதை செஞ்சாலும் நம்ம பாவத்துக்கு நிவாரணமாக அதை கடவுளுக்கு பிரியப்படுத்துற விதத்துல நம்ம எதை செஞ்சாலும் அது கிறிஸ்துவுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி, புரியுதுங்களா. நம்ம பாவத்துக்கு நிவாரணம் செஞ்சாச்சு, இட்ஸ் பினிஷ்ட், ஓவர், முடிஞ்சு. அதை நம்பி நம்ம வரணும், புரியுதுங்களா. நான் போன வாரம் சொன்ன மாதிரி கடவுளுடைய உண்மையான மதம் பிசாசுடைய மதம் எது தெரியுமா, செய் செய் அதை செய் இதை செய் இதை செய் உபாசம் செய் அதை பண்ணு இதை பண்ணு சபைக்கு வா அதை செய் பாப்டிசம் கன்ஃபார்ம், அதெல்லாம் தான் பிசாசுடைய மதம். மனுஷன் கடவுளை போய் பிரியப்படுத்த பாக்குறது. கடவுளுடைய மதம் எது தெரியுமா, எல்லாமே செஞ்சாச்சு அதை நம்பி வாழ், எல்லாமே உனக்கு செஞ்சாச்சு முடிஞ்சு, உனக்காக எல்லாமே செய்யப்பட்டாச்சு, அதை நம்பி அதுக்கு தகுதியாக அதுக்கு ஏற்றதாக விசுவாசத்துல வாழ. அதுதான் தேவனுடைய மதம், கடவுள் ஏற்படுத்தின மதமா நம்ம பாக்குறோம். சரி, முடிந்த காரியத்துக்கு போய் நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம், பரிபூர்ணமான காரியத்துக்கு போய் ஏங்க நம்ம சேர்க்கணும், யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம அடுத்த வசனங்களை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அடுத்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது யோவானுடைய குறிக்கோள் என்ன நம்ம பாக்குறோம், ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்க்கிறோம். அவருடைய நோக்கம் என்னன்னா ஏசு கிறிஸ்து கடவுள்ன்றத நிரூபிக்கணும். அதுதான் அவர் பண்ணிட்டு வர்றாரு ஆரம்பத்தில இருந்த. போன வாரம் தீபா கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏசு கடவுள்னு சொல்ற வசனம் எங்க இருக்கிறது அப்படின்னா, நிறைய வசனங்கள் இருக்கிறது. யோவான் ஒன்னு ஒன்னே நமக்கு சொல்லுது இல்ல, அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவன், தேவனாயிருந்தது. He was God. The word was God. In paathrom inna yovan 10 30 la neenga renda note panikalam, yovan 10 30 la naanum en pidavum ondru abindrar. Inna onnu yovan 20 28 la thoma yesuva paathu enna sonnar theriyungala, my lord and my god, en kartave en aandavare அப்படின்னு அவரே தோமாவே சொல்றத பாக்குறோம். மத்தேயு 1:23 அவருக்கு பேரு இம்மானுவேல் சொல்லப்பட்டிருக்கு. இம்மானுவேல் என்ன அர்த்தம், தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஏன்னா இயேசு தெய்வம், அவர் நம்மளோடு இருக்கிறார். பிலிப்பியர் 2:5 அவர் தேவனுக்கு ஒப்பா இருந்தும், ஹி வாஸ் ஈக்குவல் டு காட், த்ரீ ஏகத்துல ஈக்குவல் டு காட். அப்போஸ்தலர் 20:28 தேவனுடைய ரத்தம், த பிளட் ஆஃப் காட். யாருடைய ரத்தம், ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் வந்து கடவுளுடைய ரத்தமா சொல்லப்படுகிறது பாக்குறோம். எபிரேயர் 1:8 சொல்ல போனா ஆச்சரியமான வசனம், பிதா போய் ஏசு கிறிஸ்துவ தெய்வம் அப்படின்றார். தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் நிற்கும் அப்படின்னு பிதா போய் ஏசு கிறிஸ்து தெய்வம்ன்ற ஒரு வசனம் அங்க பாக்குறோம். அதை பார்க்கும்போது யோவான் தொடர்ந்து அதாங்க நம்ம காமிச்சிட்டு வர்றாரு. இப்ப என்ன காட்டுறாரு தெரியுங்களா, ஏசு கிறிஸ்து தெய்வம்னு மரணத்தின் மேல் தனக்குள்ள அதிகாரத்தின் மூலமா காட்டுறாரு நமக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது இப்ப வரப்போற வசனங்கள்ல மரணத்தின் மேல் தனக்குள்ள அதிகாரம், தன்னுடைய அடக்கம், தான் எப்படி அடக்கம் பண்ணப்பட போறதுன்றது மேல தனக்குள்ள அதிகாரம், உயிர்த்தெழுதல் மேல தனக்குள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்தி ஏசு தெய்வம்ன்றத நமக்கு காமிக்க போறார். அது அது எப்படி காட்டுறாருன்னா, எந்த விதத்துல அது நடக்க போகுதுன்னா, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற விதத்துல அது நடக்க போறத நம்ம காமிக்க போறார். இதெல்லாம் பார்க்கிற நம்ம கடவுள் என்ன விரும்புறாரு தெரியுமா? இதெல்லாம் பார்க்கிற நம்ம நல்லா இருந்துச்சு கதைன்னு கேட்டு போறதுக்கு இல்ல, இதை பார்த்து உண்மையாவே ஆத்மாவில உணர்ந்து அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்ல மாதிரி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அதை நம்ம ஆத்மால நம்ம உணரணும். தோமா சொன்ன மாதிரி மை லார்ட் அண்ட் மை காட், அவர் வாழ்க்கைய பழைய பாச சொல்லுவார். அது சொன்னதுதான் மனுஷன் இங்க வந்து கேரளால விழுந்தார். அது சொன்னதுதான், அவ்வளவுதான், வாழ்க்கைய மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படனதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். இயேசுக்கு மரணத்தின் மேல் உள்ள அதிகாரத்தை நம்ம இந்த வாரத்துல பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல அவருடைய அடக்கத்தை எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் இயேசுக்கு மரணத்தின் மேல் தனக்கு எந்த விதமான அதிகாரம் இருந்துச்சுன்றத நம்ம பார்க்கலாம். அந்த வசனங்கள் தான் நமக்கு வெளிப்படுத்துது. நான் முதலே சொன்ன மாதிரி மரணத்துல நமக்கு இருக்கிற பெரிய பயம் என்னன்னா எதிர்பாராம அது வந்துருது இல்லைங்களா, எதிர்பாராம வந்துருது. அது வந்து அதுதான் நம்மளை ரொம்ப பயம் கொடுத்துருது கூட. சில பேர் சைக்காலஜில என்ன கூட சொல்றாங்கன்னா தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணம், அநேக காரணங்கள் இருக்கலாம், ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா மரணம் வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வந்து நம்மளை தூக்கிட்டு போயிட போகுதுன்றத அவாய்ட் பண்றதுக்கு நான் நினைச்ச நேரத்துல மரணம் வரட்டும்னு பண்ணிக்கிறது. அது எவ்வளவு பயம், அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஒரு பெரிய ஷாக் இல்லைங்களா. எங்க அம்மாக்கு அப்படித்தான் ஆச்சு, யாருமே எதிர்பார்க்கல, அவங்க இறந்துருவாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஷாக், ஒரு பெரிய சர்ப்ரைஸ், அதான் நம்ம ஷாக் கொடுக்குது மரணம் நம்மளுக்கு. அது வந்து அந்த மரணம் ஏற்படும் போது எல்லா மனிதர்களும் ஏதாவது செய்யாம போயிடுறாங்க. தான் எவ்வளவு அன்பு செய்யறேன்னு தன் குடும்பத்துக்கு சொல்லாம ஒரு வேலை போயிடலாம், ஒரு வேலை கடன் கொடுக்காம போயிடலாம். சில கடன்லாம் வாங்கிட்டு கடன்லாம் பண்ணிட்டு கடன் கொடுக்காம போயிடலாம், நிறைய கடத்தை வச்சுட்டு. அந்த மாதிரி ஏதாவது செய்யாம நிறைவேற்றாம சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்காம சில பேரை மன்னிக்காம ஏதாவது குறை வச்சுட்டு போயிடுறது இல்லையா, எல்லோருமே அப்படித்தான். அதுதான் ஒரு பெரிய ஷாக்கு, அது சடனா உடனே நடக்கிறது தான் ரொம்ப பெரிய பயங்கர மரணத்துல. ஆனா இயேசுடைய விஷயத்துல அப்படி இல்லை, அதைத்தான் நம்ம பார்க்கறோம். இயேசுடைய விஷயத்துல இயேசுக்கு மரணம் எந்த விதமான ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்கலங்க. மரணத்தை அவர் கட்டுல இட்டார். நம்ம 30வது வசனத்துல பார்த்தோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். போன வாரமே சொன்னேன் நான், நமக்கெல்லாம் எப்படி ஆகும், நம்ம மரணம் வாவி போயிட்டு தலையை சாய்ச்சிருவோம். ஆனா அவரு காமா உணர்ந்து சாகனோன்னு மரணத்துக்கு கட்டளை கொடுத்துட்டு தலையை சாய்த்து உயிரை விட்டார். அது நமக்கும் அவருக்கும் நடக்கிற ஆப்போசிட், தன் மரணத்தின் மேல் தனக்குள்ள அதிகாரத்தை நமக்கு காமிக்கப்படுது. அது வந்து அவர் எப்ப நினைச்சாரோ அப்பதாங்க மரணம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவர் பிறந்ததுல இருந்தே மரணம் அவர் துருத்திக்கிட்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, அவர் எப்ப பிறந்தாரோ அப்பத்துல இருந்தே மரணம் துரத்திட்டு வந்துச்சு. சாத்தான் ஒரு நிமிஷமும் அவர் உயிரோடு விடக்கூடாதுன்னு தான் வாழ்க்கையெல்லாம் துரத்திக்கிட்டு வந்தான். எத்தனை தடவை ஏற்பட்டுச்சு, யூதர்கள் கொல்லணும்னு பாக்கினாங்க, மலையிலேருந்து தள்ளணும்னு பார்த்தாங்க, அவர் அடிக்கடி கொல்லணும்னு பார்த்தாங்க. ஆனா அவர் எப்ப விரும்பினாரோ அப்பத்தான் அவர் செத்தார். மரணத்தின் மேல் தனக்குள்ள அதிகாரம், இது ஒரு அதிசயமான ஒரு காரியங்க. ஏன்னா இயேசு செத்த நேரத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த எந்த செகண்ட்ல, எந்த மில்லி செகண்ட்ல அவர் சாகணும்னு கடவுள் தீர்மானித்தார் இருந்தாரோ அந்த நேரத்துல தான் அவர் செத்தார். அது எவ்வளவு முக்கியம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். அந்த நேரம் அந்த ஏறக்குறைய 3 o'clock, அவர் 9 o'clock அவர் சிலுவையில் அறைந்தாங்க. அவர் ஏறக்குறைய 3 o'clockக்கு தான் கடவுள் நியமித்தபடி அவர் செத்தாருங்க. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு 1/2 hour கொஞ்சம் முன்னாடி அவர் செத்திருந்தாலும் இல்ல ஒரு 1/2 hour பின்னாடி செத்திருந்தாலும் அவர் மேசியாவாவே இருந்திருக்க முடியாது. இந்த பாயிண்ட நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஒருவேளை அவர் கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ செத்திருந்தா அவர் மேசியாவே இருந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை பின்னாடி அவர் செத்திருந்தாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே செத்துட்டு இருந்தாருனா அவர் அந்த டைம்ல முடிந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த காடி தாகம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்க முடியாது இல்லைங்களா, பின்னாடியே சாக முடியாது. கொஞ்ச நேரம் அது முடிச்சுட்டு அவர் குடிச்சிட்டு அவர் உயிரை விடலன்னா ஒரு 1/2 hour இன்னும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவர் மேசியாவே இல்லை. ஏன் அப்படின்றத நான் காமிக்க போறேன் பாருங்க. இது வந்து அவர் அவ்வளவு சீக்கிரம் செத்துட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே. பிலாத்து கூட ஆச்சரியப்பட்டார், அவ்வளவு சீக்கிரம் இறந்துட்டாரா அப்படின்னு. அவர் பாடியை கேட்க போகும்போது ஏன்னா சிலுவை வந்து சிலுவ மரணம் வந்து ஸ்லோவா மனுஷனுக்கு சித்திரவதை பண்ணி 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 சாகடிக்கிற 2-3 hours அவனை தொங்க விட்டு சாகடிக்கிற ஒரு மரணம். அது வந்து உடனே சாவடிக்கிறது இல்ல, எங்கோ வைட்டல் ஆர்கன்ஸ்வாங்க, அந்த எந்த ஆர்கன்ஸ் தான் பாதிப்பு இல்லாம இந்த கை காலுக்கு தான் அந்த ஆணி குத்தப்படுறது. அதனால ரெண்டு மூணு நாள் துடிச்சு துடிச்சு வழியில சாகணும்ன்றதுக்கு தான் சிலுவ மரணம் ஏற்படுது. ஆனா அவர் அவ்வளவு சீக்கிரம் செத்துட்டாரு. ஏன் வலியினாலேயோ இல்ல வேதனையினாலேயோ அவர் சாகல. ஏன் தெரியுமா அவர் செத்தாரு? அவர் வேலை முடிஞ்சு அதனாலதான் செத்தாரு. புரியுதுங்களா? கடவுள் அந்த நேரத்துல நித்தியத்துல அந்த நேரத்துல அவர் சாகணும்னு முடிவு பண்ணியிருந்தார், அதனாலதான் செத்தார். ஒருவேளை அவர் ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கோன்றத பார்ப்போம். அதுல தாங்க அவருக்கு இருக்கிற கண்ட்ரோலை பாக்குறோம். அவருடைய பாடி அதிசயமான பாடி, ஏன்னா பாவத்தினால பாதிக்கப்படாத பாடி இல்லைங்களா? ஆதாமுக்கு பாவத்துல உழுவுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பாடி இருந்துச்சோ அந்த மாதிரி பாடி அவருக்கு இருந்திருக்கும். அப்படின்னு ஒன்னு அவர் வலியில செத்துட்டார், அதனால செத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. சரீரத்துல அவர் மரணத்துக்கு கட்டளை கொடுத்தார், அவர் போக வேண்டிய நேரம் வந்து விட்டதுனால. இந்த வசனம் படிப்போம், அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். வசனம் 19:31 படிங்க, அதனோட முக்கியத்துவம் நம்ம பார்ப்போம்.
அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இடாதபடிக்கு யூதர்கள் பிலாத்து இடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை ஒருக்கும்படிக்கும் உடல்களை எடுத்துக் கொண்டு போகும்படிக்கும் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள்.
அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடி நாள், இட்ஸ் எ ப்ரிப்பரேஷன் டே. அன்னைக்கு ஃப்ரைடே, அடுத்த நாள் தான் ஓய்வு நாள், சாபத். அவங்களுக்கு சாட்டர்டே தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் ரொம்ப விசேஷமான ஓய்வு நாளா இருக்கிறதுனால, ஏன்னா ரொம்ப விசேஷமான ஓய்வு நாள், அது ஒரு பஸ்காவுடைய ஓய்வு நாள், அது ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு நம்ம ஊர்ல கிறிஸ்துமஸ் எல்லாம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெஷல், கிறிஸ்துமஸ் ஈவ் எல்லாம் சொல்றது இல்ல, அந்த மாதிரி ஓய்வு நாள் ஈவ் அது. முன்னாடி அதுக்கு ஆயத்தம் பண்ணணும் அவங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான ஓய்வு நாளா இருக்கிறதுனால யாத்ராமத்துல 21:22 என்ன போட்டிருக்குன்னா, யாரையாவது நீங்க மரத்துல தூக்கி தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அந்த நாள் சாயந்தரம் இரவு ஆகிறதுக்குள்ள அந்த பாடியை நீங்க இறக்கணும்னு போட்டிருக்கு, இல்லனா உங்க தேசம் தீட்டுப்படும்னு போட்டிருக்கு. அது நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அதாவது எந்த பாடியும் ஓவர் நைட் இருக்கக்கூடாது தொங்கிக்கிட்டு, அதை நீங்க எடுத்துடணும்னு போட்டிருக்கு. அதை நிறைவேற்றும் படிக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பாடியை எடுக்கணும்ன்றதுக்காக போய் பிலாத்துக்கிட்டே இவங்க ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஓய்வு நாள் ஆரம்பிக்க போகிறது. இவங்களை பாருங்களேன், எவ்வளோ ஜாக்கிரதையா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க இந்த யூதருங்கள, இந்த தலைவருங்க. முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவரை போய் கொண்டுட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க போறாங்க. ஒரு வேடிக்கையா இருக்கு. போய் அதுல போய் இப்படித்தான், இந்த மதமே மதம், ரிலிஜன்ன்றது இதுதான், குருடது, மனுஷங்களை குருடாக்குறது. பெரிய பெரிய ஆலயங்களை காமிச்சு, பெரிய பெரிய இதுகளை சடங்குகள் எல்லாம் காமிச்சு மனுஷ ஆத்மாக்களை குருடாக்குற வேலை தான். ஏன் தெய்வத்தை போய் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமேன்ற அறிவு கூட இல்ல, நியாயப்பிரமாணத்தை தாங்களே நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அது கூட தெரியல, அந்த வேத வாக்கியம் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. அவங்க போய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறவரை கொண்டுட்டு போய் அதை கடைபிடிக்கலான்னு போறாங்க. அதுல போய் பிலாத்துக்கிட்ட ரிக்வெஸ்ட் போகுது. என்னன்னு அத பிலாத்துக்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, அந்த பாடியை இறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பாடியை அந்த அவங்களை எலும்ப உடைச்சு படிங்க அந்த வசனத்தை இன்னொரு 31.
யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள்.
உத்தரவு கேட்கிறாங்க அவர் கால் எலும்புகளை உடைக்கும்படிக்கு. என்ன கால் எலும்புகளை உடைக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இந்த சிலுவ மரணம் ஸ்லோ மரணம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ஸ்லோவா தான் ஆகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ராடு, ஒரு பெரிய ராடை வச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீ போன் இல்லைங்களா, அந்த முதுகு என்ன எலும்பு, முட்டி எலும்பு, அந்த முட்டி எலும்ப போய் ஜோரா வீசி இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி அடிச்சு பீஸ் பீஸா பண்ணிடுவாங்க அந்த எலும்ப. அது பீஸ் பீஸா பண்ண உடனே அது தூள் தூளா அந்த எலும்பு ஆன பிறகு அந்த உடம்பு இருக்கிற ஒரே சப்போர்ட் அதுதான். அங்க தொங்கும் போது அதை வச்சுக்கிட்டு தான் மூச்சையை விடுது, லைஃப்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சிலுவையில. அந்த எலும்பை உடைச்ச பிறகு அவங்க அப்படியே தொங்கி, ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, ஒரு ஆதரவும் இல்லாம, முதல்ல எலும்பு உடைச்ச அந்த பெரிய வியாபனம் வேதனையில அந்த மூச்சு விடாம உள்ளுக்குள்ள அங்கங்களுக்கு காத்து இல்லாம மூச்சு அடிச்சு அப்படியே துள்ளி அங்கேயே செத்துருவாங்க. உடனே செத்துருவாங்க, 5 நிமிஷத்துல செத்துருவாங்க. ஸ்பீடா சாவு கொண்டு வரதுக்கு தான் அதை செய்யும். அதை செய்யும்படிக்கு கேட்டுக்கிறாங்க பிலாத்துக்கிட்ட கேட்ட பிறகு நீ கற்பனை பண்ணி பார்க்கலாம், அவருக்கு பர்மிஷன் கொடுத்து அனுப்புறாரு. பர்மிஷன் கொடுத்து அங்க வராங்க ஒரு சோல்ஜர், பெரிய அந்த இரும்பை எடுத்துக்கிட்டு வரான். இரும்பை எடுத்துக்கிட்டு வந்து அவன் என்ன செய்யறான்னா, படிங்க அந்த வசனம் 32.
அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவர்களுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள்.
இவன் வந்து இந்த போர் சேவகன் வரான், யோசிச்சு பாருங்க, அந்த கொல்கத்தா மலையில ஏறி வரான், அந்த பெரிய ராட எடுத்துக்கிட்டு உடைக்கலாம். வந்த பிறகு அவன் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு. யாருடைய ஆர்டர் இது? கவர்னருடைய ஆர்டர். அவங்க எல்லாம் ஏதாவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா மிஷின் மாதிரி செய்வாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரோமன் ரூல் எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, தலையே போயிடும் அது ஏதாவது கீழ்படி இல்லைன்னா. இவன் ராட எடுத்துக்கிட்டு வரான், வந்து நான் ஆறு காலை உடைக்கணும். வந்து வரும்போது வந்து முதல்ல இருக்கிற அந்த திருடன்கார உடைச்சிடறான், உடைச்சி அவரு போயிட்டாரு. நெக்ஸ்ட் யாருகிட்ட வரணும்? ஏசுகிட்ட தானே வரணும். அவன் நேரம் மூணாவது இருக்கிற அந்த திருடங்கிட்ட போறான். ஏன் அப்படி போறான்? மூணாவது திருடங்கிட்ட போயிட்டு அது என்ன நடக்குதுன்னா, இயேசுவை விட்டு மூணாவது திருடங்கிட்ட ஏன் அது போறான்? அது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 34 படிங்க.
ஒருத்தன்
கால உடைச்சிட்டா இன்னொரு கால வச்சுட்டு அதுக்கப்புறம் இயேசுகிட்ட போறான். ஆர்டரா தானே போயிருக்கணும் முதலாவது, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணல. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இயேசுகிட்ட போன உடனே அவர் செத்துட்டாருன்னு பாக்குறான். அவர் செத்துட்டதுனால இவன் கால் எலும்பு உடைக்காம இருக்கிறான். அவர் செத்தா என்ன, கால் எலும்பு உடைச்சிருக்கணும் இல்லையா, அதான் ரூலு, பண்ண வேண்டியது. சரி செத்துட்டான்னு பாத்துட்டு, சரி செத்துட்டான்னு பேசாம போனோம் இல்ல, என்ன பண்றான், அந்த ஈட்டியை எடுத்து குத்துறான். ஈட்டியை எடுத்து குத்துனவன ரத்தமும் தண்ணியும் வருது. இது ஏன் அவன் செய்யணும்? அவன் செய்யணும்னு கட்டளையிட்டு கவர்னர் கட்டளைய செய்யாம விட்டுட்டு அவன் அவசரமா அவன் இஷ்டத்துக்கு யோசிச்சு ஏதோ ஒண்ணு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஈட்டியை எடுத்து சொன்னாங்களா யாராவது அதை பார்த்து செய்ய சொல்லி? இல்ல, அது அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுல தாங்க அந்த அதிசயத்தையே நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, கட்டளைட்ட காரியத்தை விட்டுட்டு செய்யக்கூடாத ஒரு காரியத்துலதான் என்ன பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து அந்த அந்த வசனத்தின் அந்த காட்சியின் மகிமையே நம்ம பாக்குறோம். இதுதான் இதுதான் என்ன காட்டுதுன்னா, இயேசுக்கு தன் மரணத்தின் மேல இருந்த அதிகாரம் காட்டுது. எப்படி காட்டுதுன்னு நீங்க கேட்கலாம். எப்படி காட்டுதுன்னா, இயேசு வந்து அவர் செத்த அந்த நேரத்துல காண்டி அவர் சாகாம இருந்திருந்தார்னா என்ன இருக்கும்? இவன் வந்து காலை உடைச்சிருப்பான் இல்லைங்களா, காலை உடைச்சிருக்க முடியாது. இயேசு எலும்புல ஏதாவது ஒரு எலும்பு உடைஞ்சிருந்துச்சுன்னா அவர் மேசியானே நம்ம சொல்லவே முடியாது. ஏன்? 36 வசனம் படிங்க. அவர் எலும்புல ஒரு எலும்பும் உடைய கூடாது. ஏன்? யாத்ராமத்திலேயே அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒரு ஆடு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆடு வந்து அவங்க கட் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா அதுல ஒரு எலும்பும் உடைக்க கூடாது. யாத்ராமோ என்னாகமத்திலாம் போட்டிருக்கு, அது ஒரு எலும்பும் உடையக்கூடாது. அது எலும்பு காண்டி உடைஞ்சிருச்சுன்னா அது பஸ்கா பண்டிகை. இயேசு எலும்பு காண்டி உடைஞ்சிருச்சுன்னா உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவரு. அவர் எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா அந்த வேலையை அவர் மேசியாவே இருந்திருக்க முடியாது. அதை நிறைவேற்றுவதற்காக கரெக்டா அவர் சாகிறாரு. சாகும் போது இவன் பர்மிஷன் வாங்கிட்டு வரான். கரெக்டா அந்த நிமிஷம் தான் அவர் உயிர் போகுது. அதுக்கு உடனே நடக்கிற காட்சி. ஒரு ஹாஃப் அன் அவர் அவர் உயிரோடு இது நிறைவேறிருந்திருக்காரு பாருங்களேன். அவர் ஏன் அவ்வளவு சீக்கிரம் செத்தாருன்னா, தான் இதை கரெக்டா அந்த டைம்ல தான் அவர் சாவனமா இருக்கு. ஏன்? அவர் இறந்த பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். புரியுதுங்களா? ஏன் இயேசு அந்த டைம்ல அவர் சாகணும்ன்றது, அதுல தான் அந்த அதிசயத்தை பாக்குறோம். அந்த டைம்ல எக்ஸாக்ட் ஏன்னா அந்த சங்கீதம் 34:30 என்ன போட்டிருக்குன்னா, அவருடைய எலும்புகள்ல ஒரு எலும்பும் உடையக்கூடாது. அது உடைஞ்சிச்சுன்னா போச்சு, உடைஞ்சிச்சுன்னா போச்சு. தீர்க்க தரிசனம் இத்தனை நாள் எல்லாம் முடிந்ததுன்னு இத்தனை நாள் நிறைவேற்றிக்கிட்டு வந்த தீர்க்க தரிசனத்தின் செயினே உடஞ்சிரும். அவர் மேசியாவே இருக்க முடியாது. நம்ம பைபிளை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அது அப்படி நடக்காம எப்படி அவர் கரெக்டா அந்த நேரத்துல சாகுறாரு பாருங்களேன். பிலாத்து வந்து ஏங்க அந்த பர்மிஷனுக்கு ஒத்துக்கணும், யோசிச்சு பாருங்க. பிலாத்து வந்து சிலுவையில எதுக்கு அறையுவாங்க உங்களுக்கு தெரியுமா, சிலுவையில எதுக்கு அறையிறதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு 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 ரெண்டு மூணு நாள் அவன் சாகணும், அதுக்குத்தான் அந்த தண்டனைய. அந்த தண்டனையா கொடுக்காம உடனே எலும்புல உடச்சு சாகடிச்சிருக்கணும், வேற தண்டனை நான் கொடுத்துருப்பேன்ல. நீங்க ஏன் போய் என்ன விளையாடுறீங்களா எங்களை வச்சுக்கிட்டு, சிலுவையில் அறையன்றீங்க. இதுக்கப்புறம் அவங்க தானே கத்துனாங்க அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு. இப்ப வந்து என்ன சொல்றாங்க, போதும் சிலுவை காலை உடைச்சிருந்தா ஏன்னா விளையாடுறீங்களா. பிராத்தி ஏன் அந்த பர்மிஷன் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. பர்மிஷனும் கொடுக்கிறார், அதுல இருக்கிற அதிசயம், அந்த காட்சியில் இருக்கிற அதிசயத்தை நீங்க பார்க்கணும். இன்னொன்னு அந்த அந்த உடனே அந்த திருடன், அந்த திருடனுக்கு உடைச்சாங்க இல்லைங்களா, இயேசுவ மாத்திரம் கால் உடைச்சிருக்கு, உடைச்சி அவரை பார்க்கணும். ஏன் இயேசுக்கு தான் அவங்க போய் கேட்டாங்க, ஆனா அந்த திருடர்களுக்கும் ஏன் உடைக்கிறாங்க, புரியுதுங்களா, ஃபாலோ பண்ண முடியுதுங்களா. திருடர்களும் ஒருவேளை அந்த திருடனுக்கு உடைக்காம இருந்து இயேசுவ மாத்திரம் அது செஞ்சிருந்தா என்ன இருந்திருக்கும், திருடனுக்கு உடைக்காம இருந்திருந்தா இயேசுடைய இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போயிருக்கும். அவர் அந்த திருடனை பார்த்து என்ன சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். அவன் அந்த திருடனும் இன்னைக்குதான் சாவணும், இன்னைக்கு அவன் சாவாம போனாருன்னா ஒருவேளை இன்னொரு நாள் இருக்கட்டும் சிலுவையில விட்டு இருந்தாருன்னா இயேசுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்காது. பாருங்களேன், இதெல்லாம் தீர்க்க தரிசனம் எவ்வளவு அளவுக்கு அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சரி, அதுக்கப்புறம் அந்த வசனத்துல அவன் வெறும் சரி காலை எலும்பத்தான் உடைக்கல, வேற என்ன செய்யறான், அவன் ஏங்க குத்தணும், ஈட்டியில எடுத்து வயத்த குத்துறான். அவன் ஏன் குத்தணும், கால் எலும்பு உடைச்சே பாத்துருக்கு, சரி செத்து இருக்கிறாருன்னு உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கால் எலும்பு உடிச்சிட்டு போ. ஏன் ஈட்டி செய்யக்கூடாத கட்டளையிடாத ஒரு காரியத்தை ஏன் நீ செய்யற, இது பாருங்களேன். அவன் கேர்லெஸ்ஸா ஏதோ ஒண்ணு செய்யறான், ஆனா என்ன தெரியுங்களா, 37 வசனத்துல இந்த 37 படிங்க,
தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது.
தாங்கள் குத்தினவரை பார்ப்பார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அந்த சோல்ஜருக்கு தெரியுமா இதெல்லாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவன் செஞ்சான், யோசிச்சு பாருங்க. அவர் கால் எலும்பு உடையாது, ஆனா மேசியாவை குத்துவார்கள் அப்படின்ற தேத வாசனம் கால் எலும்பு உடையாதுன்னு யாத்ராமத்துல போட்டிருக்கு, மேசியாவை குத்துவாங்கன்னு ஜெக்கேரியால போட்டிருக்கு. யாத்ராமம் வந்து பைபிள்ல இருக்கிற பழையற்பாடுல ரெண்டாவது புக், ஜெக்கேரியா வந்து பழையற்பாடுல இருக்கிற கடைசி ரெண்டாவது புக். இந்த இடைவேளைக்கு 1000 வருஷம் இடைவேளைக்கு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் ஒரே நிகழ்ச்சியில நிறைவேறும்படிக்கு ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு சோல்ஜர் ஏனோ தானோ நினைச்சுக்கிட்டு அவன் செய்யறான். ஏன் அவன் எலும்பு உடைக்காம இருக்கணும், எலும்பு உடைக்காம போய் எப்படி ஈட்டியில குத்துறான், அது ரெண்டையும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறான். இயேசுக்கு தன் மரணத்தின் மேல உள்ள அதிகாரத்தை இது நமக்கு வெளிப்படுத்துது. கரெக்டா அவர் அந்த நேரத்துல அவர் சாவாம இருந்தாருன்னா அவர் எலும்பு உடைஞ்சிருக்கும், அவர் எலும்பு உடைஞ்சிருந்துச்சுன்னா அவர் ஈட்டினால குத்தி இருக்க மாட்டாங்க. அவர் ஈட்டினால குத்துலனா இந்த ரெண்டு தீர்க்க தரிசனமும் கெட்டு போயிருக்கும், தீர்க்க தரிசனத்தின் வரலாறே போயிட்டு இருந்திருக்கும். எவ்வளவு அழகா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத தாங்க இந்த வசனம் நமக்கு காமிக்குது. அது மாத்திரம் இல்லாம வேத வாக்கியத்தின் மகத்துவத்தை பாருங்களேன். அந்த 37 வசனம் வந்து படிங்க ஒன்னு வாட்டி,
அல்லாமலும்
என்ன ஒரு அழகா போட்டிருக்கு வேத வாக்கியம், தாங்கள் குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேத வாக்கியம் நிறைவேறிட்டுனா போட்டிருக்கு. வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது, அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு,
அதுக்கு
முன்னாடி இருக்கிற வசனம் அங்க நிறைவேறதுன்னு போட்டிருக்கு, இங்க என்ன போட்டிருக்கு சொல்லுகிறதுன்னு போட்டிருக்கு. ஏன் தெரியுமா, தாங்கள் குத்தினவர்களை பார்ப்பார்கள் என்றது அந்த டைம்ல நிறைவேறல, அவங்க குத்துனது அங்க நிறைவேறுது, ஆனா குத்தினவர்களை பார்ப்பார்கள் என்ற தீர்க்க தரிசனம் வந்து அவர் ரெண்டாவது வருகையில மகிமையா அவர் வரும்போது அவரை குத்தினவர்கள் எல்லோரும் பார்ப்பாங்க. அவரை அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல, அதனால அந்த வார்த்தை கூட சொல்லுகிறதுன்னு முடிச்சுட்டா இருப்பாருங்களா, நிறைவேறிச்சு நாங்க போடல. எவ்வளவு நுணுக்கமா வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்குன்னு தான் நீங்க பாக்கணும். அது கடவுள் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் எழுதினது, இது ஒரு ஆதாரங்க. முன்னாடி நிறைவேறிச்சுன்னு போட்டிருக்கு, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஏன் அது இன்னும் நிறைவேறலப்பா, ரெண்டாவது வருகையில தான் அது நிறைவேறும். அந்த நுணுக்கத்தை பாருங்களேன், வேத வசனத்தின் அதிசயமான இது. அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம்னா, அந்த அவர் குத்தின பிறகு என்ன வருது, அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும். சரீரப்பிரகமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சைக்காலஜில நிறைய சொல்லுவாங்க, நமக்கு மனதுல ஏற்படுற வியாகுலம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து நம்ம உடம்பு அங்கங்களை பாதிக்கும். ஒத்துக்கிறீங்களா? நமக்கு இருக்கிற கவலை, நமக்கு இருக்கிற பயம், நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் டென்ஷன், அதெல்லாம் என்ன பண்ணும்? நம்ம உடம்ப பாதிக்கும். அதனாலதான் பிபி அது இதெல்லாம் வருது. நமக்கு இருக்கிற கவலை மென்டல் காரியங்கள் என்ன பண்ணுது? நம்ம உடம்ப பாதிக்குது. இதுல சரீர பிரகாரமா இயேசு எப்படி மரித்தாருன்றத பார்த்தோம்னா, அவருக்கு அந்த சிலுவையில மனித குலத்தின் சரித்திரத்துல இருக்கிற எல்லா பாவங்களும் தன்மேல் சுமத்தப்படும் போது அந்த குற்ற உணர்வு, அந்த துக்கம், அந்த வேதனை வந்து எந்த மனுஷ இருதயமும் தாங்க முடியாது. அது தாங்க முடியாம தான் இருதயம் வெடித்து அவர் செத்து போயிட்டார் சரீர பிரகாரம். ஏன்னா மனித குலத்தின் எல்லா பாவங்களும் வேதனைகளும் தன்மேல சுமத்தப்பட்டது. அது வந்து அந்த வேதனையை அவர் கெத்செமனேல பார்க்கும் போதே அவருக்கு ரத்த வேர்வை வந்துருச்சு. ஆனா அது உண்மையா அவர் சுமந்துகிட்டு இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? சின்ன சின்ன காரியங்களுக்கே சில பேருக்கு பிபி டென்ஷன் ஹார்ட் அட்டாக் வந்துருது இல்ல, சின்ன காரியங்களுக்கு. உலகத்துல இருக்கிற சகல பாவமும் தன்மேல் சுமத்தப்பட்டு தான் அதுக்கு அந்த குற்ற உணர்வையும் தண்டனையும் வலியும் வியாகுலத்தையும் அவர் அனுபவிக்கணும் போது அந்த பிரஷர்ல அவர் இதயம் வெடிச்சு செத்து போச்சு, இதயம் வெடிச்சிருச்சு. அதான் நம்ம பாக்குறோம். அது வெடித்த பிறகு என்ன ஆச்சுன்னா, நமக்கு ஒரு பெரிய அந்த ஆர்ட்டுக்கு மேல வந்து பெரிகார்டியம்னு இருக்கு. பெரிகார்டியம்னா ஒரு ஒரு பலூன் மாதிரி, ஒரு பலூன் மாதிரி. என்ன, அந்த இதயம் வெடித்த பிறகு அந்த ரத்தம் போய் அங்க இதயத்துல இருக்கிற ரத்தம் எல்லாம் அந்த பெரிகார்டியம்ல போய் சேர்ந்த பிறகு அந்த ரத்தம் கட்டிக்குதுன்னு தெரியுங்களா? அந்த ரத்தம் கட்டிக்கிட்ட உடனே ரத்தம் எல்லாம் செப்பரேட்டா, தண்ணி எல்லாம் செப்பரேட், ஹார்ட் தானே அதெல்லாம் சரியா ப்ராசஸ் பண்ண முடியாது. ரத்தம் ஹார்ட் வெடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிகார்டியம்ல போய் சேர்ந்து ரத்தம் எல்லாம் ஒரு பக்கம் கட்டிக்குது, தண்ணி எல்லாம் ஒரு பக்கம் கட்டிக்குது. அது கட்டிக்கிட்ட பிறகு என்ன ஆச்சு, இவன் ஈட்டியை எடுத்து குத்துன உடனே ரெண்டு பக்கம் ரெண்டு குழால, ஒரு பக்கம் தண்ணி வர மாதிரி வருது, ஒரு பக்கம் ரத்தம் வர மாதிரி வருது. அதுதான் அங்க ஏற்பட்டது சரீர பிரகாரமா. அதுதான் அவருக்கு ஏற்பட்டது. எந்த மனித குலம் தாங்க முடியாத வியாகுலத்தை, வேதனைய, குற்ற உணர்வை அவர் தாங்கினபடினால் அந்த பிரஷர்ல அவர் இதயம் வெடிச்சு போச்சு. இது தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29:20 நிந்தனை என் இருதயத்தை பிளந்தது. அவருடைய சிலுவையில் மரணத்தின் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம், நிந்தனை, மனித குலத்தின் பாவத்தின் வேதனை நிந்தனை வந்து என் இருதயத்தை வெடிச்சிருச்சு. வெடிச்சுதான் அவர் செத்ததை நம்ம பாக்குறோம். நம்ம இருதயமே உடையற மாதிரி இருக்கிறது நம்ம படிக்கும் போது. சரி, இவ்வளவு டீட்டெயில்ஸ் நம்ம பாத்துக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு ஏவான் ஏன் சொல்றார்? இதெல்லாம் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? அவர் கால் எலும்பு உடையல, கால் எலும்பு உடையலாம், உடைஞ்சிருக்கணும். அவர் இன்னொரு 5-10 நிமிஷம் உயிரோடு இருந்தாருனா கால் எலும்பு போயிருக்கும். எக்ஸாக்டா எந்த டைம்ல சாவணுமோ அவர் செத்தார். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் படிக்கு அவர் கால் எலும்பு உடையம அவர் குத்துறாங்க. இதெல்லாம் யாரு அந்த தீர்க்கதரிசனம் பார்த்துக்கிட்டா அவன் செஞ்சான்? அவருடைய சத்ருவங்க போய் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுறாங்க. ஏன் போய் பர்மிஷன் கேட்கணும் கால் எலும்பு உடையணும்னு? அது கேட்காம இருந்தா அவர் குத்தி கூட இருந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தீர்க்கதரிசனம் ஏன் யோவான் இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுக்கிறாரு? அவரே சொல்றாரு பாருங்க, 35வது வசனத்துல
அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படிதான் சொல்லுகிறது, மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான்.
நான் பார்த்த யோவான் இங்க ஒரு வேளை வந்து நின்று இருந்தார்னா, நமக்கு பிரசங்கம் பண்ணிருந்தார்னா, இத நான் கண்ணால பார்த்தேன், இதுக்கு சாட்சி கொடுக்கறேன், என்னுடைய சாட்சி உண்மை. நான் பார்த்தேன் அவர் குத்துனாங்க, நான் பார்த்தேன் அவர் எலும்பு உடைக்கப்படல, நான் பார்த்தேன் அவர் ரத்தமும் தண்ணியும் அவர் வயிற்றுல இருந்து வந்துச்சு, நான் பார்த்தேன், நான் கண்ணார பார்த்து நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கறேன். நான் என்ன விரும்புறேன் தெரியுமா? என்னுடைய விருப்பம், இவ்வளவு ஆர்வமா நான் எழுதி இருக்கிறது என்ன தெரியுமா? நான் கண்ணால பார்த்து உங்களுக்கு சொல்றேன். என்ன தெரியுமா என்னுடைய ஆசை? என்ன? அந்த வசனத்தை படிங்க இன்னொரு வாட்டி. அவர் என்ன விரும்புறார்?
அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி.
நீங்க விசுவாசிக்கணுங்க. நான் கண்ணில் பார்த்து நேரா அங்க சிலு கொல்கத்தா மலையில் நின்று பார்த்து உங்களுக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க இதை நம்பணுங்க. என்னத்தை நம்பணும்? நான் முதல் வசனத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு வரேனே, அதை நீங்க நம்பணும். அடியா அடிச்சு ஆதாரத்துக்கு மேல ஆதாரம், சரித்திரத்துக்கு மேல சரித்திரம் சொல்லி வரேனே, அதை நீங்க நம்பணும். என்னத்தை நம்பணும்? இயேசு மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவன்னு நீங்க நம்பணும். தேவ குமாரன் இயேசுன்னு நீங்க நம்பணும். அதுக்கு தான் நான் பார்த்தங்க, என்னுடைய சாட்சி உண்மையானது, நான் போய் சொல்ல மாட்டேன், என்ன நம்புங்க. அதான் அவர் விரும்புறாரு, இயேசுவை நீங்க நம்பணும். நான் பார்த்தேன், ஈட்டியில குத்துனதை பார்த்தேன், ரத்தம் வந்ததை பார்த்தேன், கால் உடைக்காம இருந்ததை பார்த்தேன், தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை பார்த்தேன். என் சாட்சி உண்மை இல்லை. நம்ம நம்புறோமா? கடைசியா பயன்பாடு பார்த்து முடிச்சிருவோம். அந்த கடைசியில உட்கார்ந்துக்கிற ஆண்டோனியில இருந்து எடுத்து, இந்த லாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிற பிரான்சிஸ் சகோதரர்ல இருந்து எடுத்து, நீங்க எல்லோருமே நீங்க நம்புறீங்களா? யோவான் நமக்கு சொல்றாரு, நான் பார்த்த ஐ விட்னஸ் கண்ணார பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க நம்புறீங்களா? இயேசு உங்க பாவங்களுக்காக மரித்தாருன்னு நீங்க நம்புறீங்களா? அங்க தொங்குனது சாட்சாத்து உலகத்தை சிருஷ்டித்த கடவுள்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு கேட்டு பாருங்க, நீங்க நம்புறீங்களா? ஒரு குருட்டான நம்பிக்கையா எனக்கு இருக்கணும்னு இஷ்டம் இல்லைன்னு யோவான் என்ன சொல்றாருன்னா, எவிடன்ஸ், ஃபேக்ட்ஸ், நுணுக்கமான காரியங்களை எடுத்து நமக்கு எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் எப்படியா நிறைவேறும்? தான் ஏன் அந்த டைம்ல கரெக்டா அவர் சாகணும், கரெக்டா அந்த சோல்ஜர் ஏன் அப்படி குத்துணும், ஏன் இதெல்லாம் உனக்கு டீடைல்ஸ் நான் எடுத்து சொல்றேன், நல்லா கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கா? நீ நம்பணும், இயேசு தெய்வம்னு நீ நம்பணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதை நம்ம நம்புறோமா? ஒரு மூடத்தனமான நம்பிக்கை இல்லை. இன்னொரு நம்பிக்கை இருக்கு, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. நீங்க நம்புறது வந்து உங்க வாழ்க்கை, உங்க சிந்தனையில தெரியுதா? விசுவாசி மாதிரியா சிந்திக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க பேச்சுல தெரியுதா? விசுவாசி மாதிரியா பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில தெரியுதா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்புறீங்களா? உங்க ஆத்மால இயேசுதான் மெய்யான தெய்வம், என்னுடைய பாவத்தை சுமந்து எனக்காக பாடுபட்டார், அப்படி பாவத்தையெல்லாம் தன் மேல எடுத்துக்கிட்டார், தேவாதி தேவன் வந்து எனக்காக மரித்திருக்காருன்னு நீங்க ஒவ்வொருத்தரும், பெரியோருங்க சிறியவருங்க, வாலிபருங்க முதியோருங்க, நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? அது தெரியுதா உங்க வாழ்க்கையில? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்க கிரியையில நான் விசுவாசிக்கிறேயா, கிரியைய பார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசிச்சா எப்படிங்க இந்து பழக்கங்களும் ஆர்சி பழக்கங்களும் மத்த பாரம்பரியங்களும் மனித எண்ணங்களும் மனித போதனைகளுக்கும் நீங்க இடம் கொடுக்கலாம்? இயேசுதான் தெய்வம், அவருடைய சாட்சாத் வார்த்தை இங்க இருக்குன்னா, பாரம்பரியத்துக்கும் இந்து பழக்கம், ராசி பாக்குறது, நாள் பாக்குறது, சுத்தி போடுறது, இந்துக்கு சேர்ந்த காரியங்களை எல்லாம் நீங்க எப்படிங்க செய்ய முடியும்? இயேசுவை உண்மையா நம்புறதா இருந்தா, இயேசுதான் தெய்வம் நம்புறதுந்தா, வேற எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிற மக்களா நம்ம இருக்கக்கூடாது? எங்க உங்க விசுவாசம்? நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அநேக இயேசு சொன்னார், அநேக பேர் தாங்க விசுவாசிக்கிறோம் அவங்களை ஏமாத்திக்க போறாங்க. அந்த நாள்ல வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் இல்ல, என் ஆண்டவரே ஆண்டவரேன்னு என் பேரளவுக்கு சொல்றவன் இல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே. உங்க வாழ்க்கை, உங்க விசுவாசம் வேத வாக்கியம் பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கு உங்க வாழ்க்கையில தெரியுதா? உங்க விசுவாசம் எங்க தெரியுதுன்னு பார்க்கணும், எங்க தெரியுது? உண்மையா விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உண்மையான விசுவாசம் செய்யக்கூடியது சொல்றேன், தன்னுடைய பாவத்துக்கு உடனே மனம் திரும்பி, பாவத்தை தானே தெய்வத்தை அப்படி கொடுமைப்படுத்துச்சு, கிறிஸ்துவுடைய விழாவை குத்த வச்சுச்சு என் பாவம், உடனே மனம் திரும்பி, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு இந்த உலகத்துக்கு ஞானஸ்தானத்தின் மூலமா அறிவிக்கும். அந்த விசுவாசம் உண்மையா இருந்துச்சுன்னா, விசுவாசிச்சு அவருடைய சபையில இணைந்து, உண்மையான அவருடைய வேத வாக்கியத்தின்படி இருக்கிற சபையில இணைந்து, அவருடைய வார்த்தைக்கு அந்த சபையின் கடமைகளுக்கு தன்னை கட்டுப்படுத்தி தன் வாழ்க்கையை நடத்தும், அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளம். எனக்கு விசுவாசம் இருக்குன்னா, இயேசுடைய சபைக்கும் இயேசுக்கும் நான் எப்படி ஒப்பு கொடுத்த அவர் வசனத்தின்படி எப்படி நடக்கிறேன், அது என் வாழ்க்கையில எங்க தெரியுது? எனக்கு விசுவாசம் இருக்கா? யோவான் இவ்வளவு நேரம் நமக்கு சொன்னது அதுதான் நான் பார்க்கிறோம். பயன்பாடுக்கு இன்னும் ரெண்டு மூணு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். வேத வாக்கியம் எவ்வளவு தவறளைக்க முடியாத வேத வாக்கியம்னு உங்களால பார்க்க முடியுதுங்களா? இதுதாங்க இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சின்ன நுணுக்கமான காரியங்க கூட அவர் குத்துவாங்க, அவர் எலும்பு உடைக்க மாட்டாங்க, அந்த காரியங்களை கூட நிறைவேறினது சொல்லி இருக்கிறது சின்ன சின்ன வார்த்தைகளும் அது எக்ஸாக்டா நடக்கிறத நம்ம பார்க்கல. வேத வாக்கியத்தில் இயேசு சொன்னாரு, வானமோ பூமியோ ஒளிந்து போவோம், வேத வாக்கியங்கள் உள்ள சிறு எழுத்தாவது கூட ஒளிந்து போகாதுன்னு இயேசு சொல்லியா? உங்களுக்கு வேத வாக்கியத்தை பத்தி நம்ம கலாச்சாரத்தை எடுத்து பாருங்க, நம்ம சமுதாயத்தை எடுத்து பாருங்க, வேத வாக்கியத்துக்கு மதிப்பே இல்லைங்க. டிவியில பிரசங்கங்கள், சபைகள் வேத வாக்கியத்தை நம்புறது இல்ல, வேத வாக்கியல அறியாம இவ்வளவு மகத்தான வேத வானமும் பூமியும் போயிரும், வேத வாக்கியம் போவாதுன்னு இருக்கும் போது மக்கள் வேத வாக்கியத்துக்கு கொடுக்கற மதிப்பு என்ன? மதிப்பே இல்ல, வசனத்துக்கு மதிப்பே இல்ல. தவறலைக்காத வேதம், வேத வாக்கியம் தெரியாது, குருடு மனுஷன் வேத போதகங்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு போற ஒரு சமுதாயத்துல இருக்கும். உங்களையும் சில பேர் இருக்கீங்க, வேத வாக்கியத்தை பத்தி எவ்வளவு கேர்லெஸ்ஸா நீங்க இருக்கீங்க. உங்களை நியாயம் தீர்க்க போறது இந்த வேத வாக்கியம் தான், அதுல இருக்கிற ஏபிசிடி கூட உங்களுக்கு தெரியல, ஆனா பைபிளை படிச்சுக்கணும்ன்ற விருப்பமே உங்களுக்கு இல்ல, பைபிளை எவ்வளவு தெரியாம இருக்கிறேன்னு ஒரு கவலை கூட உங்களுக்கு இல்ல, அப்படி நீங்க இருக்கிறீங்க. வேத வாக்கியத்தின் தவறலைக்காத தன்மை நம்ம பாக்குறோம், வேற எதையுமே நம்ம வாழ்க்கையை மாத்த போறது இல்லைங்க. வேத வாக்கியத்தை பாருங்களேன், வேத வாக்கியத்துக்காண்டி நம்ம அடங்கி அதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலன்னா நம்ம வாழ்க்கை அழிஞ்சுதான் போவோம். வேத வாக்கியத்தில் போட்டிருக்கிற சாபங்கள் தண்டனை நம்ம வாழ்க்கையில வராதா? அதுக்கு நம்ம குனிந்து அதுக்கு சாஷ்டாங்கமா விழுந்து அந்த வசனத்தை சொல்லும் ஆண்டவரே நான் கேட்பேன்ற மனசு உங்களுக்கு இல்லன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த வேத வாக்கியம் நிச்சயமா நிறைவேறும், அதுல போட்டிருக்கிற சாபங்கள் தண்டனைகள் உங்களுக்கு வந்தே வரும். ஏத வாக்கியம் சொல்லுது? இயேசுவை நம்பி விசுவாசித்து மனம் திரும்பி வாழுன்னு சொல்லுது. மனம் திரும்பாதவர்கள் எல்லோரும் கெட்டுதான் போவாங்க. அது சொல்லிச்சில்லையா? இல்ல நான் கெட்டு போமாட்டேன்னு மனம் திரும்பாம நீங்க இருக்க முடியுமா? வேத வாக்கியத்தை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்க கெட்டுதான் போவீங்க. மனம் திரும்பாம இருந்தா நிச்சயமா கெட்டுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கீங்க. தன் ஜீவனை காப்பாத்த நினைக்கிறவன் அதை இழந்து போவான். வேத வாக்கியத்தை விட்டு நான் பெருசா வாழ்ந்துருவேன், பைபிள் இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துருவேன், உங்க வாழ்க்கை மண்ணாதான் போக போகுது. வேத வாக்கியத்தின்படி என் தனிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா ஒரு நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் காணவே மாட்டாத கல்றைக்கு தான் போய் படுத்துக்கோங்க. வேத வாக்கியத்தை நம்பணும். வேத வாக்கியத்தின்படி உங்க குடும்பத்தை கட்டலன்னா அந்த குடும்பம் சாபமா தான் மாறிப்போம். வேத வாக்கியத்தின்படி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கலன்னா அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு பாரமா தான் மாறிப்போம். வேத வாக்கியத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறோம்? தவறலைக்காத வேதம் நம்ம பாக்குறோமே, எந்த மாதிரி அந்த வேத வாக்கியத்தை படிச்சுக்கணும்ன்றதுக்கு நம்ம நேரத்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து அதை படிச்சு அறிந்து புரிந்து அது கீழ்படியணும்ன்ற ஒரு ஒரு வாழ்க்கை முறையா உங்களுக்கு இருக்கு? அப்படி இல்லைன்னா அந்த தவறலைக்காத வேதம் சொல்ற சாபங்கள்லாம் உங்களுக்கு வந்தே வரும். அதை மதிக்க அந்த வேத வாக்கியம் தான் நம்ம மனசாட்சிக்கு அதிகாரம் செலுத்தணும். நம்ம மனசாட்சியில் அதிகாரம் செலுத்தணும், எதுவுமே பெருசு இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம், வாலிபர் முதியோர் பெரியோர் எல்லோரும் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, உங்க லைஃப வேஸ்ட் பண்ணாம வேத வசனத்தின் அறிவுல வளருங்க. லைஃப் கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன் பாக்கியவான், ஏனெனில் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரம் போல் இருந்து தன் காலத்தில் கனி கொடுக்கிற ஒரு சிறப்பான வாழ்க்கை வேத வாக்கியத்தை விட்டு உங்களுக்கு ஏற்படவே முடியாது. வேத வாக்கியத்தை விட்டு ஒரு நல்ல குடும்பத்தை, நல்ல புருஷனை, நல்ல மனைவியை பார்க்கவே முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையை இழந்துதான் பண்ணிருப்பீங்க. அது தவறலைக்காத வேதம், அது சொன்னா சொன்னதுதான். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம இந்த காட்சியில் என்ன பாக்குறோம் தெரியுங்களா? மனுஷனுடைய சீரழிவை திருப்பி திருப்பி இது காட்டுது பாருங்களேன். சீரழிவுன்றதுக்கு மோசமான வேற ஏதாவது வேர்டு இருந்தா எனக்கு சொல்லிக் கொடுங்க. மனுஷனை இன்னும் பயங்கரமா திட்டணும்னு இருக்கு. இயேசுக்கு செஞ்சதெல்லாம் செஞ்சீங்க, துப்புனீங்க, அடிச்சீங்க, அவரு முள்முடி சுமத்துனீங்க, வார்னால போட்டு அடிச்சீங்க, அவருக்கு பெரிய காயம், நாலு காயம் ஒண்ணுவாங்க, ஃபோர் வூன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இந்த கையில ஒரு காயம், இந்த கையில ஒரு காயம், கால ரெண்டு காயம், அது பத்தாது, இன்னும் அஞ்சாவது பெரிய காயத்தையும் ஏற்படுத்துற மாதிரி அவன் ஈட்டிய எடுத்துட்டு போய் குத்துறான். ஏன் என்ன கொடுமை பாருங்களேன், இயேசுக்கு செய்யற ஒரு கொடுமை. ஆனாலும் அந்த அந்த ஈட்டிய குத்தம் போதும் அந்த தெய்வத்தின் இதுல இருந்து இடியா வந்துச்சு, நெருப்பா வந்துச்சு, அவனை சுத்தம் பண்றதுக்கு ரத்தமும் தண்ணீரும் வருது. அந்த இயேசுக்கா போய் இப்படி செய்யணும்? மனுஷனுடைய கொடுமை, மனுஷனுடைய சீரழிவு, அதுதான் நமக்கு அந்த வசனம் வெளிப்படுத்துது. நம்மளையும் அநேக விதத்துல இயேசுடைய விழால நம்ம ஈட்டி எடுத்து குத்தலாம். ஏன் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டே இயேசுடைய விழால நீங்க ஈட்டி எடுத்து குத்தலாம், இன்னைக்கும் செய்யலாம். அந்த சீரழிவை இன்னைக்கு கூட வெளிப்படுத்தலாம். நீங்க எப்படி தெரியுங்களா? நிறைய பேர் இருக்காங்க தங்களை சீசர்கள் கூப்பிட்டுக்குவாங்க, தங்களை கிறிஸ்தவங்க கூப்பிட்டுக்குவாங்க, ஆனா உலகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வாங்க. மாயமாலமா வாழ்றது, யூதாஸ் மாதிரி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவரேன்னு. ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் அவர் காலை வாரி விட்டுருவாங்க. கொஞ்சம் இச்சைக்கு கொஞ்சம் ஆதாயத்துக்கு இயேசுவை வித்துறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இயேசுவை விழால குத்துறவங்க தான் அவங்கெல்லாம். உங்கள யாராவது அப்படி இருந்தீங்கன்னா ஒரு மாயமாலமா இயேசுக்கு உண்மையா உங்க இதயம் கொடுக்காம உங்களை சீசன்னு கூப்பிட்டுக்கிட்டு இயேசு வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல, ஒரு மாயமாலமா வாழ்ந்துகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இயேசுக்கு போய் அதை செய்யாதீங்க. பிளீஸ் கெஞ்சு கேட்டுக்கிறேன், இயேசுக்கு போய் அதை செய்யாதீங்க. வேற எங்கேயாவது கூட செஞ்சுட்டு போயிடலாம், இயேசுக்கு போய் செய்யாதீங்க. ஏன்னா அவர் திருப்பி திருப்பி நீங்க அந்த மாயமாலமா வாழ்ந்து யூதாஸ் மாதிரி வாழ்ந்து திருப்பி திருப்பி அவர் ஈட்டியில குத்தம் போதும், அவர் விழாவில இருந்து உங்களை கழுவணும் கழுவணும் கழுவணும், அவர் ரத்தமும் தண்ணீரும் தான் வருது. அந்த தெய்வத்துக்கா போய் எப்படி செய்யறது? அவர்கிட்டயா போய் மாயமாலமா நடக்கிறது? மனம் திரும்புங்க, மனம் திரும்பி இயேசு கிட்ட வாங்க. இன்னுமே நான் வாழ மாட்டேன், இன்னுமே ஒரு மாயமாலமான கிறிஸ்தவம் ஏன் வாழணும்? இயேசுக்காக நான் உண்மையா இருதயத்தை கொடுத்து வாழுவேன், மனம் திரும்பி நான் வாழுவேன். எனவே இயேசுதான் என் ரட்சகர் அப்படின்னு ஒரு ஒரு அக்கறை இல்லாம அறியாமையில அவிவிசுவாசத்துல இயேசுவ போய் நம்பாம இருக்கிறது அவர் இதயத்தை எவ்வளவு குத்தம். இவ்வளவு செஞ்சிருக்கிறேனே என்ன போய் நம்பாம இருக்கிறாங்கல்ல, அது அப்படியெல்லாம் வச்சுட்டு இயேசுவை ஈட்டினால குத்தலாம் இல்லங்க? அப்படியெல்லாம் நம்ம மனம் திரும்ப முடியாது. இவரு இப்ப வார வாரம் பிரசங்கம் இதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இதெல்லாம் கேட்டு நம்ம மாற முடியுமா? மாறுதெல்லாம் மாறவே முடியாது. யுகங்கள் கடந்தாலும் என்ன மாத்தவே முடியாது. நான் திருந்தாலே இல்ல, சுட்டு போட்டாலும் நான் திருந்த மாட்டேன். இந்த செர்மன் முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படித்தான் நான் இருக்க போறேன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இயேசுல விழால குத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த குத்துனவரை நீங்களும் ஒரு நாள் பாப்பீங்க. குத்துனவர்களை அவர்கள் பார்ப்பார்கள் தீர்க்க தரிசனம் இருக்கு. இன்னைக்கு இயேசுவை குத்தி உங்க பாவங்கனால மாயமானத்தினால இயேசுவை நீங்க குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் பாப்பீங்க. எப்படி பாப்பீங்க தெரியுங்களா? பயங்கரமா வருவார். ரெவலேஷன் 19 என்ன போட்டிருக்குன்னா வெள்ளை குதிரையில வருவாராம். வெள்ளை குதிரையில வந்து அவர் இறங்கின பிறகு அவர் வேலை செஞ்சு முடிச்ச பிறகு அவர் துணி என்னவா இருக்குமா தெரியுங்களா? போட்டிருக்கு ரத்தம், அப்படியே ரத்தத்துல ஊற போட்டு போட்ட மாதிரி ஒரு துணி போட்டுக்கிட்டு இருப்பார். அது யார் ரத்தம் தெரியுமா? அவருடைய ரத்தம் இல்ல, ரத்தம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, உங்களுடைய ரத்தம் தான். அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் நம்ம கலாச்சாரம் டீசன்சி எல்லாம் விட்டு அவர் சொல்றாருங்க தெரியுங்களா? கலாச்சாரத்துல இப்படியா பேசுறது? ஒரு திராட்சை ஆலைய போட்டு திராட்சைங்கெல்லாம் போட்டு மெரிக்க உடனே அவன் மேல எல்லாம் அந்த ஜூஸ் செதறுமா? அந்த மாதிரி உங்களை போட்டு இன்னைக்கே இயேசுவ குத்துறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களை போட்டு மிரிக்க போற உங்க நீங்க குத்துனவரை நீங்க பாப்பீங்க. போட்டு மிரிச்ச துணியெல்லாம் உங்க ரத்தமா செதற போதும். அது என்ன பாஷை? அன்பான கடவுள் அப்படி பேசலாமா? இன்னொரு பாஷையை அவர் யூஸ் பண்ற ரெவலேஷன்ல. டீசன்சியே இல்லையா? கடவுள் போய் எப்படி பேச முடியுமான்ற மாதிரி நமக்கு வருது. எப்படி தெரியுங்களா? அந்த ஏஞ்சல் வந்து அந்த கழுகுகள்லாம் கூப்பிடுறாரு. ஏன் தெரியுமா? கழுகுகள்லாம் ஒரு பார்ட்டி, ஒரு விருந்து. யாருடைய விருந்து? இயேசுவ குத்துனவர்களுக்கு விருந்து. அவங்களை வச்சு விருந்து கொடுக்க போறாரு. அது யோசிச்சு பாருங்க என்ன பயங்கரமா அது பேசுறாரு. அந்த கழுகுகள் வந்து கண்ணை குத்தி தின்னும், நம்ம குடலுங்களை குத்தி தின்னும், நம்ம கிட்னிய குத்தி தின்னும், குத்தி விளாரம் நம்மளை பண்ணும். சில பேர் மூஞ்செல்லாம் சுளுக்குறீங்க நீங்க. ஆனா கடவுள் போய் இப்படி பேசுறாருங்க. ஏன் தெரியுமா அப்படி பேசுறாரு? அந்த பாஷை கொடுமையா? அவரு ஏன் இப்படி பேசணும்? கடவுள் போய் ஏங்க இப்படி அசிங்கமாலாம் நம்ம கிட்ட பேசணும்? ஏன் எங்க பிள்ளைகிட்ட நான் பேசும்போது என் பிள்ளைக்கு ஒன்னு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கும் போது அதுக்கு சொல்லக்கூடாத பாஷையெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். உதாரணத்துக்கு என் புள்ள வெளியில போய் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்க கூடாது இல்லைங்களா? ரோட்ல ஓடி போய் ஒரு வண்டி அடிச்சுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி ஆகக்கூடாதுன்னு என் பிள்ளைக்கு என்ன சொல்லுவேன் நான்? அப்பா நீ வெளியே போனீன்னா வண்டி கிண்டி உன்னை வந்து இடிச்சுச்சுன்னா, லாரி கீரி உன்னை இடிச்சுச்சுன்னா, மண்டை உடைஞ்சி வெளியில எல்லாம் என்ன வரும்னு சொல்லப்போனா ஒரு முட்டையை எடுத்து முட்டையை உடைச்சு கூட காமிப்பேன். உன் மூளை எல்லாம் இப்படி செதுறோன்னு அது அசிங்கமா பேசுறது. ஏன் நான் அப்படி என் பிள்ளைகிட்ட பேசுறேன், என் புள்ள போய் அதுல மாட்டிக்க கூடாதுன்னு தான் பேசுறேன். அந்த மாதிரி கடவுள் வேதத்துல வெளிப்படுத்துறாரு, ஒரு நாள் வரப்போகிறது, அதுல போய் மாட்டிக்காதீங்க. இயேசுகிட்ட அப்படி போய் மாட்டிக்காதீங்க. விழாவில் குத்துன உங்களுக்கு அவருடைய ரத்தமும் தண்ணீரும் இன்னைக்கும் இருக்குது. அந்த சிலுவைக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அந்த ரத்தமும் உங்க பாவங்களெல்லாம் கழுவிரும், உங்களை சுத்தம் பண்ணும். அந்த இயேசுகிட்ட போய் மாட்டிக்க கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம திருந்தலாம், இன்னைக்கு நம்ம திருந்தலாம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிப்போம். அந்த ரத்தமும் அவர் இருதயத்துல, இயேசு இருதயத்துல என்ன இருந்துச்சு? What was in the heart of Jesus? அவர் இந்த பரலோகத்தெல்லாம் விட்டு இந்த பூமிக்கு வரும்போது, இந்த பூமியில நடந்து எல்லாருக்கும் ஊழியம் செய்து, அவர் எல்லா கஷ்டத்தை படும் போது, சிலுவையில தொங்கும் போது, அவர் மனசுல இருந்த பெரிய ஆசை என்ன அப்படின்றது அவர் இருதயத்துல இருந்து வந்த ரெண்டு காரியம் நமக்கு அடையாளமா காட்டுது. என்ன வந்துச்சு? ரெண்டு, ரத்தமும் தண்ணீரும். முதலாவது ரத்தம் நமக்கு என்ன காமிக்க தெரியுங்களா? நம்ம பாவ குற்ற உணர்வுகள்ல இருந்து கழுவப்படணும். அதுக்காகத்தான் அவர் மரிச்சார். பாவ குற்ற உணர்வு அது முடிந்ததுன்னார். அந்த ரத்தத்தினால எல்லா பாவ குற்ற உணர்வுல இருந்து கழுவப்பட்டு முழுமையான சமாதானத்தை அனுபவிக்கிற மக்களா இருக்கணும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய வாஞ்ச ஆசையா இருந்துச்சு. அவர் மனசுல அதான் இருந்துச்சு. முதலாவது அதான் இருந்துச்சு. நம்ம பாவத்தில இருந்து நம்ம கழுவப்பட்டு அவர் வந்து அது அதை செய்யறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருந்தார். சிலுவை போறதுக்காக அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் உயிரியா அவர் உடல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். அதான் அவருடைய பெரிய ஆசை. இன்னைக்கு அதுதான் அவருடைய ஆசை. இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமா அந்த ரத்தம் ஒழுவி நமக்கு என்ன சொல்லுது? உன் பாவத்திலிருந்து உன்னை கழுவணும்னு ஆசைப்படுறேன். அதை கழுவுன உடனே நம்ம மனசாட்சிக்கு பெரிய சமாதானம். மனசாட்சிக்கு ஏன் சமாதானம் இல்லை? நம்ம பாவத்திலிருந்து நம்ம இன்னும் கழுவப்படல. மனசாட்சி நம்மளை குத்துது. அந்த ரத்தம் நம்மளை கழுவிருச்சுன்னா ஒரு பாட்டு வருது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணா? இன்னைக்கு இயேசு கொடுக்கிறாரு. அதுதான் அவருக்கு இருந்த பெரிய ஆசை. அதை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இயேசு கிட்ட போங்க, உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிற இயேசு கிட்ட போங்க. அந்த சமாதானம் இல்லாதவர்கள் கழுவப்படுங்க. ரெண்டாவது அவருடைய என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சுன்னு பாக்கோம். அது எதை குறிக்கிறது தெரியுங்களா? ஒரே ஒரு வசனத்தை படிப்போம். எபேசியர் 5:25.
உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து.
திருவசனத்தின் தண்ணீரை கொண்டு, தமிழ்ல அப்படி இங்கிலீஷ்ல அப்படித்தான் வருது. அந்த தண்ணீர் எதுக்கு தெரியுமா? அறிகுறி எதுக்கு? திருவசனத்துக்கு அறிகுறி. திருவசனத்தான தண்ணீர், ரத்தம் வந்து நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்குது. வசனம், திருவசனமான தண்ணீர் அது என்ன பண்ணுது?
சுத்தம் பண்ணி பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்.
இயேசுக்கு இருந்த இரண்டாவது மிகப்பெரிய ஆசை, அவர் மனசுல இருந்த மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுங்களா? நம்ம பாவத்தின் குற்ற உணவுல இருந்து மாத்திரம் விடுதலை இல்ல, பாவத்தின் வல்லமையில இருந்தும் நம்ம விடுதலை பெறணும். பாவத்தை நம்ம மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அதுல பாவத்திலிருந்து சுத்திகரிக்காது. தண்ணி என்ன பண்ணுதுன்னா நம்மள பாவத்திலிருந்து ரத்தம் சுத்திகரிச்சிருது மனசாட்சிய. ஆனா அந்த வேத வசனத்தின் தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா பாவத்தை நம்ம மேற்கொள்ளும்படிக்கு செய்யுது. அது நம்மளை கழுவுது, நம்மளை தொடர்ந்து பரிசுத்தமாக்குதல்ல இன்னும் தொடர்ந்து வளர்க்குது. இது ரெண்டு தாங்க இயேசுக்கு இருந்த பெரிய ஆசை. அவர் மனசுல தாங்க இருந்துச்சு அது ரெண்டு, அந்த தண்ணீரும் அந்த ரத்தமும் நமக்கு வெளிப்படுத்துது. அது எப்படி நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரு? கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையும் ஆன உள்ள சபை தனக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு. இதுதாங்க இயேசு நமக்கு செஞ்சாரு. ஒரு பிழையற்றதுமோ ஒரு குறையும் இல்லாத சபை, அந்த மாதிரி பரிசுத்தம் நம்ம ஆயிட்டு வரோமா? விசுவாசியும் நம்ம சொல்லிக்கிறோமே, இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாருன்னு சொல்றதோடு இயேசுடைய ஆசை முடியல. அவருடைய சிலுவ மரணத்துல அவர் வாங்கின அந்த பலாபலன்கள் வந்து நம்ம வாழ்க்கையில உண்மையா பலிக்கணும்னா நம்ம பாவங்கள் கழுவப்பட்டது மாத்திரம் இல்ல, பரிசுத்தத்துல வளர்கிறவர்களா நம்ம இருக்கணும். அந்த தண்ணி அதைத்தான் நம்ம குறிக்கிறது. இந்த ரெண்டு தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி அந்த வசனத்துல போட்டிருக்கிற மாதிரி கரை திரை எந்த அளவுக்கு அவர் மாத்தணும்னு விரும்புறாரு பாருங்களேன். கரை திரைனா என்ன? ஒரு குறையும் இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமா பர்ஃபெக்டா அவருக்கு முன்புதாக நிறுத்தணும்னு விரும்புறாரு. அதுக்காக தான் தண்ணியும் ரத்தமும் ஒரு விழாவில இருந்து வந்துச்சு. அந்த மாத சபையாக தேவன் நம்மளை மாத்துட்டோம். ஜெபம் செய்யணும்.